ஒத்த விளங்கி குழந்தையின் எண்ணமும் இருக்குமேயானால் அந்த குழந்தை முன்னேறும். அதுபோல இந்த உலகத்தை நமக்கு படைத்து வழங்கி இருப்பவன் யாரு? ஈசன். அவர் தான் இந்த உலகத்தை படைத்து இதிலே நமக்கு பிறவியும் உயிர்களாகிய நமக்கு பிறவியும் கொடுத்திருக்கின்றார். அவர் என்ன கருதுகின்றார்? இந்த உயிர்கள்லாம் அந்த உலக இன்பத்திலேயே சிலை கட்டும், இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த உலகம் இல்ல, இந்த உலகமானது ஆணவமலத்தில் அடைபட்டு கிடக்கின்ற உயிர்கள் அந்த ஆணவமலத்தை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக, ஆணவமலத்தில் நீக்கிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய இடம் இந்த உலகம் என்று சொல்லி இந்த உலகத்தில் நமக்கு தெரிவு கொடுத்திருக்கார். இதுதான் ஈசன், அவருடைய நோக்கம் இப்படிதான் இருக்கு, அவருடைய எண்ணம். அந்த எண்ணப்படியே நாமளும் ஆணவமலத்தை போக்கிக் கொள்வதற்கு சிவாகம நெறி என்ன சொல்கின்றதோ அந்த நெறியிலே ஒழுகி வந்தோம் என்றால் நாமளும் அப்படியே முன்னேறி இந்த உலகை கடந்து சிவபெருமான் திருவடியை அடைந்து பேரின்பம் அடை. ஆனால் ஈசனுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது? நாம் இந்த உலகை கடந்து முத்திக்கு வர வேண்டும் என்பது ஈசன் எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது? இந்த உலகத்திலேயே திளைத்து கிடக்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணம் இருக்கின்றது. இப்படி ஈசன் நோக்கமும் நம்ம நோக்கமும் ஒத்து வராமல் இருந்தால் நமக்கு சத்தினிபாதம் என்ற நிலை வராது. எப்போ ஈசன் நோக்கமும் நம்ம நோக்கமும் ஒத்து போகுதோ, அவன் நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்? இந்த உலகத்தை கடந்து ஞான நிதியை பெற வேண்டும், அதன் வாயிலாக முத்தி பெற வேண்டும் அவன் விரும்புகிறான். அந்த ஈசனுடைய நோக்கத்திற்கு இணங்க நாமும் இந்த உலகத்திலே அந்த சிவநெறியிலே ஒழுகி வந்தால் அப்போது நமக்கு நாம் முத்தியை நோக்கி முன்னேறுவோம். அப்பந்தான் நமக்கு சத்தினிவாதம் ஏற்படும். அதுதான் சத்தினிவாதம் என்று சொல்கிறார். எவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஈசன் நோக்கும் இயந்திடும் உயிர்கள் நோக்கும் ஒத்து. ஒத்துங்கிறது மூன்றாவது அடியில இறுதியில் இருக்கு, அதை சேர்த்துக்கிடணும். ஈசர் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்து. ஈசருக்கு ஒரு அடைமொழி. எப்படிப்பட்ட ஈசர்? திருவுரு மூன்றதாக இருந்திடும் ஈசர். ஈசருக்கு மூன்று திருவுருவங்கள் உருவம், அது தட்சிணாமூர்த்தி நடராஜர் உருவத்திருமே. அரு உருவம் சதாசிவமூர்த்தி சிவலிங்க திருமே. அருவம் வடிவம் வாழ்ந்த அரு உருவத்தையும் கடந்த அருவநிலை, அது சூக்கும திருமே, நம்முடைய கண்ணுக்கு புறப்படாது. அப்படி அருவம் அரு உருவம் உருவம் என்ற மூன்று வகை திருமேனிகளை கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். எதனாலே கொண்டிருக்கின்றார்? திருந்திய கருணையாலே. அந்த கருணைக்கு திருந்திய கருணைன்னா, ஏன்னா இந்த கருணையில வந்து வேற எந்த நோக்கமும் இருக்காது. ஒரு நிமிடம் ஒரு கருணையை நம்ம காட்டுகின்றோம் என்றால் வேற உள்நோக்கம் வைத்தும் நம்ம காட்டலாம். நமக்கு ஒரு புகழ் வேணும், இதற்கெல்லாம் நான் கருணையோட உதவி செஞ்சேன், நாலு பேர் பேசிட்டு ஆண்டை பத்தி அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு பேர் மேல கருணையை காட்டலாம். மேலும் ஒரு சமயம் ஒருத்தட்ட கருணை காட்டுவோம், இன்னொரு சமயம் வந்து அந்த கருணை இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட கருணையா இருக்கிறது உலகத்தோர் கருணை. ஆனா ஈசன் கருணை எப்பவுமே ஒரே தன்மைத்தாய், எப்பவும் சிறப்பாக விளங்கக்கூடிய கருணை. நாம எவ்வளவு வினைகளை பெருக்கினாலும் நம்ம மேல அவனுக்கு கருணை மிகுந்துகிட்டே போதுன்னா அந்த கருணையை நாம என்ன எடுத்து சொல்ல முடியுமா? அதான் திருந்திய கருணை, செம்மையான கருணை. திருந்திய கருணை என்பது செம்மையான கருணை. அந்த செம்மையான கருணை ஈசனிடம் இருப்பதனால்தான் ஈசன் இந்த மூன்று திருமேனிகளையும் கொள்கின்றார். ஏன்னா இந்த திருமேனிகள் தான் கொள்ளணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. உயிர்களாகிய நாம் வழிபட்டு உய்யும் பொருட்டுதான் அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் திருமேனிகளை கொண்டிருக்கேன். உருவ திருமேனி ஆகட்டும், அரு உருவ திருமேனி ஆகட்டும், அருவ திருமேனி ஆகட்டும், மூன்றுமே நம் பொருட்டுத்தான். இந்த உயிர்கள் சரியை நெறியிலே ஒழுக வேண்டும். அப்போது அந்த சரியை நெறியில் நிற்கின்ற உயிர்களுக்கு வழிபடத்தக்க திருமேனி உருவ திருமேனி, அதனால உருவம். அது சரியை கடந்து கெரியை என்ற நெறிக்கு வந்தார். சரியை என்பது என்ன? அருமையாக சொல்லிவிட்டார்கள். சிவாலய தொண்டு சிவன் அடியார் தொண்டு. சிவாலயத்தை பெருக்குதல் மெழுகுதல், அங்கு நந்தவனம் அமைத்து பூக்களை பறித்து மாலை கட்டி எம்பெருமானுக்கு அணிவித்தல், அங்கே தோத்திரப்பாளர்களை எம்பெருமானை போற்றி பரவுதல், அங்கு வருகின்ற சிவவேடம் தாங்கிய அடியார்களுக்கு தொண்டு செய்தல், இவையெல்லாம் சரியை. அடுத்தால கிரியை என்பது ஆன்மார்த்த சிவபூசை ஏற்றுதல். அப்போ அருவுருவ திருமேனி வழிபடத்தக்கது. ஆகவே அந்த கிரியாவான்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு அருவுருவ திருமேனி. அந்த கிரியை கடந்து யோக நெறிக்கு ஆன்மா வந்தால் அப்பொழுது அருள் செய்வதற்கு அருவ திருமேனி. இப்படி ஒவ்வொரு நெறியில் நிற்கின்ற அந்த ஆன்மாவுக்கு சரியை கிரியை யோகம் இந்த மூன்று தான் சிவநெறி. அந்தந்த நெறிக்கு ஏற்றபடி இந்த மூவகை திருமேனிகளை திருந்திய கருணையாலே கொள்கின்றான் ஈசன். ஏன் கொள்றான்? இந்த சரியை கிரியை யோகம்னு இந்த நெறிப்படி தாண்டி தாண்டி வந்து இந்த ஆன்மா ஞானத்தை பெற்று வீடு பேர் அடைய வேண்டும், அதுதான் அவன் நோக்கமா இருக்குது. ஆகவே திருந்திய கருணையாலே திருவுரு மூன்றதாகி இருந்திடும் அந்த ஈசனுடைய நோக்கும், ஈசன் நோக்கு என்னங்கிறதையே அந்த திருவுரு மூன்றதாக இருந்திடும் ஈசன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈசன் நோக்கம் என்னன்னே காட்டியிருக்காங்க பாருங்க. ஈசன் நோக்கம் என்ன? மூவகை திருமேனிகள் கொண்ட ஈசன் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மூவகை திருமேனிகள் மூலமாக நமக்கு வரமருளி நம்மை ஞானநெறிக்கு உயர்த்துவதுதான் ஈசன் நோக்கம் என்பதை அந்த ஈசனுக்குரிய அடைமொழியிலே வைத்து காட்டுகின்ற அந்த பாங்கினை நான் எண்ணி பார்த்தேன். மிகச்சிறப்பானவை ஒவ்வொரு பாடலும். அந்த ஈசனுடைய நோக்கம் இயங்கிடும் உயிர்கள் நோக்கும், இயங்கிடும் சொல் போட்டாங்க, உயிர்கள் நோக்கும்னு பெருமன சொல்லல, இயங்கிடும் உயிர்கள் நோக்கும், இயங்கிடல் பொருந்துதல். அந்த ஈசனுடைய அந்த உருவத்திருமையை வழிபட வேண்டும் என்று அந்த வழிபாட்டு நெறியை பொருந்த வேண்டும் உயிர்கள். அப்புறம் அதிலே முதிர்ச்சி பெற்று அவனுடைய அருவருவத் திருமையை வழிபட வேண்டும். அந்த வழிபாட்டு நெறி, அந்த சரியை நெறி, கிரியை நெறி, யோக நெறின்னு இந்த நெறியில் இயங்கிடும் உயிர்களுடைய நோக்கமும் ஒத்து விளங்கும் போது, அதாவது இந்த நெறியுமே இயந்து கொண்டு கொஞ்சம் உலகப்பற்றையும் பக்கம் வச்சுக்கொண்டு இந்த சிவநெறிக்கும் உலகப்பற்றுக்கும் இடையில தடுமாறிக்கிட்டு இருக்காம இந்த சிவநெறியில இயந்து ஈசர் நோக்கோடு உயிர்கள் நோக்கு ஒத்துவிட்டன என்றால் அப்போதுதான் அந்த உயிர்களுக்கு மலச்சக்தி நன்கு கெடுகின்றது, மல பரிபாகம் என்ற நிலை. உயிருடைய அறிவு விரிந்த அறிவு, வியாபக அறிவு, விரிந்த அறிவு. அந்த விரிவை தடுத்து வந்தது எது? மலச்சக்தி. அந்த மலச்சக்தி கெட்டாச்சு, அப்ப உயிர் அறிவு என்ன பண்ணும்? விரியும். அதான் விரிந்திட என்றார். ஒவ்வொரு சொல்லாட்சியும் மிகச்சிறப்பான. ஆகவே இறைவன் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்துவிட்டால் இடையில ஒண்ணு இருக்கு, மலபரிபாகத்துக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. இப்படி ஈசன் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்து விளங்குதல், அது என்னவென்று சொல்லிவிட்டேன். ஈசன் இந்த உயிர்கள் எல்லாம் பிறவியை கடந்து வீடு வேறு அடைய வேண்டும் ஈசன் நோக்கம் இருக்கின்றது. அதே நோக்கம் உயிர்களுக்கும் வந்தாச்சு. ஏன்னா அந்த நெறியில பொருந்திய உயிர்களுக்கு, இயந்திரும் உயிர்களுக்கு, சரியை கிரியேன்னு இயந்திரும் உயிர்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் ஈசனுடைய நோக்கோடு ஒத்து விளங்கி ஈசன் இதைத்தான் நம்ம விரும்புகிறான், பிறவியிலிருந்து நம்மை மீட்டு ஞானமும் வீடு வேறும் வழங்க விரும்புகிறான், அதற்கு ஏற்றபடி நாமும் அவன் வகுத்த நிலையே நிற்போம் என்று இயங்கிடும் உயிர்கள் நோக்கும் ஈசன் நோக்கோடு ஒத்துட்டுதுன்னா அப்போ அந்த வீடு வேறையே தான் அந்த உயிர்களுக்குரியா வச்சிருக்கும். ஒழிய தனக்கு இந்த உலகத்தில இருந்து தனக்கு இன்பம் வருதா அல்லது இந்த உலகத்தில இருந்து தனக்கு துன்பம் வருதா அப்படிங்கிற ரெண்டையுமே என்ன செய்யாத அந்த உயிர்கள் பொருட்படுத்த மாட்டான். ஏன்னா ஈசன் நோக்கம் என்ன? உலகம் கடந்து வர வேண்டிய ஒன்று. இந்த உயிர்கள் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தை கடந்து ஞானம் பெற்று வீடு பேரடைய வேண்டும். இதுதான் ஈசன் நோக்கம். இதே நோக்கத்தோடு சரியாதிகளில் இயந்த உயிர்களுக்கும் இதே நோக்கம் வந்துட்டுதுன்னா அந்த உயிர்கள் அந்த சரியை அப்புறம் கிரியை அப்புறம் யோகம் அப்புறம் ஞானம் பெற்று வீடுவேர் அடையணும். இந்த ஒன்றுதான் அந்த உயிர்களுக்கு புரியா இருக்க முடிய உலகத்தில இருந்து இன்பம் வருதா துன்பம் வருதாங்கிறது சிந்தனையே இருக்காது. ஏன்னா அதுகளுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த உயிர்களுக்கு இந்த உலகம் அனுபவிக்கக்கூடிய பொருள் அன்று, இந்த உலகம் கடந்து செல்லக்கூடிய பொருள், அனுபவிக்க வேண்டிய பொருள் அப்ப எதுன்னா அது சிவம் தான். சிவமே அனுபவிக்க வேண்டிய பொருள், இந்த உலகம் அனுபவிக்க வேண்டிய பொருள் அல்ல, இது அனுபவத்துக்குரியது அன்று, இது சடம். உயிர்களாகிய நாம் சித்து, சித்து பொருளாகிய நமக்கு நம்மோடு ஒத்த சாதியாகிய சித்தாகிய சிவமே அனுபவத்துக்குரிய பொருளை அன்றி இந்த சடமாகிய உலகத்திலிருந்து நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா ஒரு இன்பம் இருப்பதாக நினைப்பது ஆணவமனம் செய்கின்ற விபரீதம். அது அப்படிப்பட்டதொரு நிலையை நமக்கு தந்திருக்கின்றது, இடைநிலையை தந்திருக்கின்றது. எனவே நாம் வந்து ஆணவமனம் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் சிவபெருமான் ஒருத்த நெறி இருக்கின்றது, அதிலே சென்றோம் என்றால் அந்த மனசக்தி கெடும். ஆகவே இறைவன் நோக்கோடு இயைந்து இருக்கின்ற உயிர்கள் அவை முத்தியையே இலக்காக கொண்டு அந்த முத்திக்கு என்னெல்லாம் வழி, சரியை இது முடிஞ்சது அப்புறம் என்னது கிரியை என்று இப்படி மேல மேலதான் போகும். அது ஏன்னா அனுபவத்துக்குரிய பொருளா சிவத்தை தான் நினைக்குது, உலகத்தை அனுபவத்துக்குரிய பொருளா நினைக்கல. எனவே உலகத்திலிருந்து எந்த அனுபவம் வந்தாலும் அதை விரும்புறது இல்லை, இன்பம் வந்தாலும் சரி சுப்பம் வந்தாலும் சரி இரண்டிலுமே பற்றற்று விட்ட நிலை, அதான் இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு வந்தாதான் என்ன ஆகும்? மலச்சக்தி கெடும். அந்த மலச்சக்தி கெட்டால் உயிரின் அறிவு விரியும், அதான் விரிந்திட. அந்த இருவினை ஒப்பு வருவதைத்தான் சொன்னாங்க, தெரிந்த புண்ணியமும் சற்றும் தெரிந்திடாதனவும் ஒத்து. இந்த ஒத்து என்பத ஈசர் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்துன்னு அது கூட கூட்டிக்கிடணும். அப்புறம் இந்த தெரிந்த புண்ணியமும் சற்றும் தெரிந்திடாதனவும் ஒத்துங்கிறத கூட கூட்டிக்கணும். எவ்வளவு அருமை அரிய சொல்லாச்சு, தெரிந்த புண்ணியமும் சற்றும் தெரிஞ்சிடாதனவும் ஒத்துன்னா. சற்றும் தெரிஞ்சிடாதனா எவை? அது நமக்கு பார்க்கும்போது சற்றும் தெரியவில்லை. சற்றும் தெரிஞ்சிடாதன எதை சொல்றாங்கன்னு நமக்கு தெரியவில்லை. நன்கு சிந்தித்து பார்த்து அவருடைய திருவடிகளைத்தான் நான் பன்முறை வழங்கிக் கொண்டு நான் சிந்திக்க வேண்டும். அதாவது நம்முடைய புண்ணியம் என்பது என்ன, பாவம் என்பது என்ன? ஒருத்தர் நன்மினையை செஞ்சா புண்ணியம் சம்பாதிச்சான் ஐயா அப்படின்னு, தீவினையை செஞ்சா பாவத்தை சம்பாதிச்சான் ஐயா, எவ்வளவு பாவத்தை சம்பாதிச்சான் அப்படின்னு சொல்லி. அது எப்படி சம்பாதிச்சான்னா அது என்ன அப்படின்னா, ஒரு புண்ணியத்தை செய்தோம்னா அது அதோட முடிஞ்சு போயிடல, அதான் விஷயம். அப்பப்ப முடிஞ்சு போயிட்டு வைங்க, என்ன எப்படினாலும் இருக்கலாம் அந்த உலகத்துல, பிரச்சனையே கிடையாது. ஆனா நமக்கு தெரியறதில்ல. ஒரு வினையை செஞ்சா அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உலகத்து சட்டத்திட்டம் இபிகோ இதைத்தான் நினைக்க முடிய, ஒரு வினை செஞ்சோம்னா அது ரெக்கார்டு பதிவாயிருக்கும். அடிக்கவே முடியாது, ஒண்ணு பண்ண முடியும். ரொம்ப எச்சரிக்கையான பரிசறியேன், அருள் பண்பறியேன், என்னை பற்றும் வினை கரிசறியேன், அது மாற்றறியேன். என்ன அற்புதமா சொன்னா, சிவாகம நெறியிலே ஈடுபடாதனால அது பரிசறிய, அருளுடைய முறைமை அறிய, அருளுடைய பண்பை நான் அறியல, என்னிடம் உள்ள கரிசு குற்றத்தை அறியல இல்லையா, எப்படி வினை பொருந்ததுன்னு சிந்திக்கிறேன். வினை வந்து அப்படி பற்றுவேன், என்னை பற்றும் வினை கரிசறியேன்னு சொன்னாங்க. ஒரு காரியத்தை நம்ம பாட்டை செஞ்சு அப்போதைக்குள்ள இன்பத்தை கருதி செஞ்சுட்டு போயிருந்தேன், ஆனா இந்த வினை அழிந்து விட்டதா இல்லை, அது அழியாமல் சக்தி சக்தி மயமாக ஆற்றல் மயமாக நம்முடைய புத்தி தத்துவத்திலே, இந்த புத்தி அறுவை சிகிச்சைக்கெல்லாம் புறப்படாது. இந்த புத்தி தத்துவம் என்பது நம்முடைய மூளை அல்ல, இந்த புத்தி என்பது மனமும் அல்ல. அதாவது நாம பல சொற்களை ஒரே பொருளை வழங்கிட்டு இருக்கோம். சைவ சித்தாந்தத்தில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பொருள். அறிவு என்பது வேறு, மூளை என்பது வேறு, புத்தி என்பது வேறு. கேட்டா நமக்கு ஆச்சரியமா இருக்கும், அதிர்ச்சியா இருக்கும். ஆனா சைவ சித்தாந்தப்படி மூன்று வேறு தான். மூளை என்பது என்ன? அது இந்த தூள உடலிலே எலும்பு நரம்பு ரத்தம் இந்த இதெல்லாம் இப்படி பல தாதுக்களான இந்த தூள உடலிலே இருக்கின்ற ஒரு உள் உறுப்பு. எத்தனையோ உள் உறுப்புக்கு இதயம் இருக்கு, இறப்பு இருக்கு, குடல் இருக்கு, அத மாதிரி ஒரு உள் உறுப்பு, அறிவுக்கு துணை செய்கின்ற உள் உறுப்பு மூளை. புத்தி என்பது இந்த உள்ளுறுப்பு போன்றது ஒரு உறுப்பன்று, அது வந்து எல்லா பிறவியிலும் நம்மளோட தொடர்ந்து வரக்கூடிய கருவி, அதான் தத்துவம்னு சொன்னாங்க. இந்த உடம்புல உள்ள வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் இவையெல்லாம் இந்த உடம்பு இருக்க வரைக்கும் தான். அடுத்தால என்ன பிறவியோ, ஏழு வகை பிறவியில இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன்னு அஞ்சினார் தாய்மார சுவாமி. அப்போ வேற என்ன உடம்பு வருமோ அந்த உடம்புக்கு தகுந்த உள்ளுறுப்பு வெளி உறுப்புகள்லாம் இருக்கும். ஆனா தத்துவங்கள்னு சொல்றாங்களா, அவையும் உறுப்புகள் தான், கருவிகள் தான். அவை எல்லா பிறவியிலும் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய கருவி. அப்போ அப்படி அப்போ என்ன அது எப்படி அப்படின்னா, நமக்கு இந்த உடலுக்கு உள்ளார சூக்கும உடல் என்று ஒரு உடல் இருக்கின்றது. அந்த சூக்கும உடலில் உள்ள கருவிகள் தத்துவங்கள். அந்த சூக்கும உடல் இருக்கின்றதே அது வந்து முத்தி அடையும் போதுதான் நம்ம விட்டு நீங்க ஒழிய பிறவிக்கு பிறவி நீங்காது. அந்த சூக்கும உடலில் உள்ள கருவிகளுக்குத்தான் தத்துவங்கள் தத்துவங்கள் என்று பெயர். அந்த தத்துவங்கள்ல முக்கியமான ஒரு தத்துவம் தான் அந்த புத்தி என்பது. மூளைக்கும் புத்திக்கும் நமக்கு வேறுபாடு தெரிஞ்சுவிட்டது. தூள உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் ஒன்று மூளை, சூக்கும உடலிலே இருக்கக்கூடிய அறிவதற்கு துணை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கருவி புத்தி. மூளை வேறு புத்தி வேறு. சரி, அப்புறம் அறிவு என்பது என்ன? அறிவு இன்னொன்று சொல்றாங்களே, அது உயிராகிய நம்மிடம். நாம உயிர், நாம இந்த தூள உடம்பும் இல்ல, எலும்பு நரம்பாலான தோளாலான இந்த தூள உடம்பும் இல்ல, இதுக்கு உள்ள இருக்க நுட்பமா இருக்கு அந்த சூக்கும் உடம்பும் நாம அல்ல, ரெண்டு உடம்புக்கும் வேறான பொருள் நாம உயிர். ஒருத்தன் உள்ள ஒரு சட்டை போட்டிருக்கான், மேல ஒரு கோட் போட்டிருக்கான்னா அவன் அந்த கோட்டும் இல்ல, உள்ள இருக்கிற சட்டையும் இல்ல, அந்த மனிதன் அவன் தனி பொருள் இல்லையா, அது நமக்கு தெரிகிறது. அத மாதிரி இந்த தூள உடலும் நாம் அல்ல, இது உள்ள இருக்கக்கூடிய சூக்கும உடலும் நாம் அல்ல, நாம் இரண்டுக்கும் வேறான உயிர். அந்த உயிரிடம் இருப்பது அறிவு. அந்த உயிரிடம் குணமாக பண்பாக இருப்பது எப்படின்னா, ஒரு நெருப்பிடம் எப்படி சூடு, அந்த நெருப்பை விட்டு பிரியாமல் நெருப்பின் குணமாக நெருப்போடு நெருப்பாக அந்த சூடு அதன் பண்பாக இருப்பது போல், அது மாதிரி உயிரினம் வந்து குணமாக பண்பாக இருப்பது அறிவு. அப்ப அறிவு வேறு. அதாவது அந்த சூட்டினுடைய திரட்சி தான் நெருப்பு. அத மாதிரி அந்த வெப்பத்தின் திரட்சியாக நெருப்பு இருப்பது போல அறிவின் திரட்சியாக உயிர்களாகி நாம் இருக்கின்றோம். ஆனாலும் நம்ம அறிவு ஆணவ மனத்தாலே தடைப்பட்ட அறிவு. எனவே சூக்ம உடல் தூள உடல் இவற்றின் துணை கொண்டுதான் விளங்கும். இவற்றின் வாயிலாக திருவருள் அறிவிக்கின்றது, அதையும் நாம் மறந்துடக்கூடாது. இது சாத்திரங்கள் பார்க்க பார்க்க நாம தெரிந்து வருவோம். ஆகவே தெரிந்த புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன அப்படின்னா, இப்ப புண்ணியம் பாவம்னா என்ன, மீள நினைவுபடுத்திக் கொள்வோம். ஒருவன் ஒரு நல்வினையை செய்தால் அந்த நல்வினை செய்து முடிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகிறது, முடிஞ்சு போச்சு, யாருக்குமே தெரியல, இதுக்கு எப்படி எனக்கு பலன் கிடைக்கும், நாலு பேர் பார்த்து அவனா பாராட்டி ஏதாவது செஞ்சானா நமக்கு பலன் கிடைக்கும், பெரிய தலைவர்கள் பார்த்தா நமக்கு சன்மானம் கொடுப்பாங்க, யாருக்குமே தெரியாம நல்வினை செஞ்சாலும் என்ன பயன் கேட்காங்க, கண்டிப்பா பயன் உண்டு. அது மாதிரி யாருக்குமே தெரியாம தீவினைகளை செய்தாலும் அதுக்கு உண்டான தண்டனையும் உண்டு. ஆகையினாலே அப்ப எப்படி தெரியுது, அது எப்படி பலன் கொடுக்குனா, ஒரு நல்வினையை செய்து முடித்த பிறகு அந்த நல்வினையானது ஆற்றல் மயமாக புத்தி தத்துவத்திலே பதிந்து கிடக்கின்றது. இந்த சூக்கும் உடம்புல இருக்குன்னு சொன்னேன், அந்த புத்தி தத்துவத்திலே அது எல்லா பிறவியிலும் சூக்கும் உடல் வரும். அப்போ அந்த புத்தி தத்துவம் எப்பவுமே நம்ம கூட இருக்கும். அதுல அந்த நல்வினை பதிந்து கிடக்கிறது ஆற்றல் மயமாக. அந்த பதிந்து கிடக்கும் போதுதான் அதுக்கு புண்ணியம்னு பேரு. அதனாலதான் நல்வினை செய்தவனை, நல்ல காரியங்கள் செய்தவன புண்ணியத்தை சம்பாதிக்கான சொல்றோம். ஏன்னா அந்த நல்ல காரியம் அதோட அழியாம அது புத்தி தத்துவத்துல புண்ணியமாக பதிந்து கிடக்கிறது. பதிந்து கிடக்கும் போது புண்ணியம்னு பேரு. அப்படி அதை சஞ்சிதம்னு சொல்வார்கள். அது தக்க காலம் கூட்டி வைக்கும் பொழுதுதான் எதுக்குமே காலம் வரணும்னு சொல்றோம் பாத்தீங்களா. அனுபவத்துல நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணி நடக்காட்டாலும் அப்பந்தான் நினைப்போம், இன்னும் இதுக்கு காலம் இன்னும் கூட்டி வைக்கிற, காலம் கூட்டி வைக்க வேண்டும் நினைப்போம். அப்படி ரக்க காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த புண்ணியமானது இன்பமாக வெளிப்படும். அப்போ அந்த இன்பமாக வெளிப்படும் போது நமக்கு ஆகா இது பூர்வ புண்ணியம், ஏதோ ஒரு புண்ணியம், சாமி அதுக்கு நமக்கு இப்ப பலன் கொடுக்காரு, ஏதோ நல்ல புண்ணியம், மற்ற அடுத்தவனும் பார்க்காம அனுபவிச்ச இன்பத்தை எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கானப்பா இப்படி இன்பம் அனுபவிச்சான் அப்படின்னு நினைச்சான். அப்போ அந்த இன்பம் அந்த புண்ணியத்தை காட்டி கொடுக்க இல்லையா, தெரிய வைக்க இல்லையா, அதான் தெரிந்த புண்ணியமும். தெரிந்த புண்ணியம் புண்ணியம் நேரடியா தெரியாது, இன்பம் வருவது மூலமாக முன்வினையாக ஒரு புண்ணியம் இருக்கிறது. அதுல வந்து தெரிந்த புண்ணியம் கூட பாவமும் இனம் பற்றி சேர்த்துக்கணும். புண்ணியம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா உன்ன சொல்லும் போது இனம் பற்றி நாம இன்னொன்னு சேர்த்துக்கணும், தெரிந்த புண்ணியமும் பாவமும். அப்ப ஒரு துன்பம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் துன்பம் வரும்போது அடுத்தவனை குறை சொல்லி அடுத்தவன் சண்டை போயிடுறான், அப்படி ஒரு சும்மா நமக்கு வந்துட்டு யாரையும் குற்றமும் சொல்ல முடியல. அப்படி ஒரு சும்மா எல்லாம் வினையா எல்லாருக்கும் அப்படி வருது, எனக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னு. மனிதர்களால வராம வேற இந்த பஞ்சபூதங்களாலேயோ இந்த மாதிரி காரணங்களால வரும்போது எனக்கு மட்டுமா இப்படி வரணும், அப்ப என்ன பாவமோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக்திக்கு சக்தியான ஒண்ணு செய்ய முடியாத ஒரு நிலையை அடையும் போது தன்னால் அந்த புலம்பல் வந்து விழுகின்றது. அந்த துன்பமானது முன்னர் செய்த பாவத்தை வந்து தெரியப்படுத்துகின்றது. அந்த இடத்துல தெரிந்த புண்ணியமும் பாவமும் சற்றும் தெரிந்திடாதனவும். அப்படின்னா எத்தனையோ புண்ணியங்களும் இருக்கு, பாவங்களும் இருக்கு, அவற்றுக்கு இன்னும் பலன் வரல. அப்ப நமக்கு என்ன புண்ணியங்கள்லாம் நம்ம ஈட்டப்பட்டு நம்ம புத்தியில இருக்கு, என்ன பாவங்கள்லாம் ஈட்டப்பட்டு புத்தியில இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் கூட தெரியல. அதுக்கு பலன் வரும்போதுதான் தெரியும், வருத வரைக்கும் தெரியல. அதைத்தான் சற்றும் தெரிந்திடாதன்னு சொன்னார். இவை ரெண்டும் ஒத்து விளங்க வேண்டும். அதாவது தெரிந்த புண்ணியம் பாவங்கிறது என்ன, நமக்கு வர்ற இன்ப துன்பங்கள். இந்த இன்ப துன்பங்கள் முன்னர் புண்ணியங்களையும் முன்னர் செய்த பாவங்களையும் தெரியப்படுத்துகின்றன. அந்த இன்ப துன்பங்கள் ஒத்து விளங்க வேண்டும். இன்பம்னா மகிழ்ச்சி, உடனே துன்பம்னா வந்து ஒரு கவலை வெறுப்பு எதுவும் வரக்கூடாது. ஏன்னா நோக்கம் என்ன, ஈசனுடைய நோக்கத்தோட ஒத்து போச்சு. நம்ம சிவநெறியில நாம நிக்கணும்னா சிவநெறியில நாம நிற்போம். இது வினைக்கீடாக புண்ணியத்துக்கு ஈடா இன்பமும் துன்பத்து பாவத்துக்கீடா துன்பமும் வரும். அவையெல்லாம் நாம் செய்த வினைக்கீடா வருகிறது, அதுக்கு நாம தான் காரணம், அதுக்கு யாரையும் நோக்க வேண்டியதில்லை. ஆனா ஈஸ்வர் நோக்கம் என்ன, சிவநெறியில சிவநெறியில நிற்பதற்கு இன்ப துன்பங்கள் தடை அல்ல, நாம தான் தடையை ஆக்கிக்கிடுதோம். ஒரு விலங்கு எடுத்து நானே என் காலு கை எல்லாத்தையும் போட்டு சுத்திக்கிட்டு ஐயையோ என்ன நான் இப்படி இருக்கிறேன், நான் எப்படி வந்து நடப்பேன் அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டான், அது என்ன, அது அது அறிவுடைய செயலாகுமா? நீயே எதுக்கு எடுத்து கட்டுற இந்த விலங்க பத்தி, இது வந்து தடை தானே செய்யும், அது எதுக்கு எடுத்து பிணைக்கிறவன் உடலோடு. ஆகவே புண்ணியம் பாவங்களும் வந்து நாம தான் விலங்காக ஆக்கிக் கொள்கிறோம். அப்படி ஆக்காம ஈசன் நோக்கத்தோடு நம்ம நோக்கம் ஒத்து போச்சுன்னா இந்த புண்ணிய பாவங்கள் ரெண்டுமே பற்று அற்றுவிடும். அவை இன்ப துன்பங்களாக வந்து தெரியக்கூடிய புண்ணிய பாவங்களும் தான் சரி, அல்லது என்னெல்லாம் இருக்கோ தெரியாம இருந்தாலும் சரி, என் ரெண்டுமே பற்றிருக்க கூடாது. எத்தனையோ புண்ணியங்களை நான் ஈட்டியிருக்கணும், அதுக்கெல்லாம் என்னென்ன இன்பம் வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில இறங்குறான். முயற்சியில் இறங்கும் போது எனக்கு முன்னர் புண்ணியம் இருந்ததுன்னா இந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்குமே அப்படின்னு எதிர்பார்த்து அந்த முயற்சியில இறங்கி அந்த புண்ணிய பலனையே குடிவிச்சு போறது. இதுதான் தெரியாத புண்ணியத்தை நினைச்சு போறது. அது மாதிரி தெரியாத பாவம் இருந்தா அங்க ஒரு தடையும் அது வந்து பண்ணும், அது ஏதாவது தடை பண்ணிருமோ, தெரியாத பாவம் ஏதாவது என்ன இருக்கோ அது இந்த காரியத்துக்கு வந்து இடையூறு பண்ணி இதை நிறுத்திடுமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறது, கவலைப்படுறது. ஆகவே ஒரு இன்பத்தை நாடி எதிர்பார்ப்பில் கழிப்பில் இருப்பதோ அல்லது ஒரு ஒரு தடை வந்துருமோ, ஒரு பாவம் வந்து அதனுடைய பலனை கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு கவலையிலே மன பரிதவிப்பில் இருப்பதோ எப்படி சிவ வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு துணை செய்யும், அதுக்கு இடையூறுலா செய்யும். ஆகவே இந்த தெரியாத புண்ணிய பாவங்களை பற்றி சிந்திப்பதையும் விட்டுவிட்டு இன்ப துன்பங்களாக நமக்கு தெரிந்த புண்ணிய பாவங்கள் வருகின்ற இன்ப துன்பங்களிலும் பற்றுவிட்டு எனக்கு ஒரே நோக்கம் ஈசன் பரியக்குரிய யோகம்னு நம்ம முன்னேறணும் நினைக்கான். அவன் நினைப்புக்கு ஏற்றபடியே நாமளும் சிவநெறியில செய்வோம், சமய தீட்சை பெற்றுக் கொண்டோம், குருமூர்த்திகளுக்கு திருப்திப்படுற வகையில அவர்களுடைய உள்ளம் நிறைவடைகிற வகையில சிவத்துண்டு செய்வோம், அவர்களாக நம்முடைய பக்குவத்தை பார்த்து விசேட தீட்சை வழங்குவார்கள், அதை பெற்று மேலும் அந்த சிவநெறியிலே வளர்வோம், நிர்வாண தீட்சை வழங்குவார்கள், அப்படி மேலே சென்று ஞானமும் வீடு பேரும் நம்ம அதை நோக்கி தான் போனோம். அதுதான் ஈசன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. அவன் தராட்டா இந்த பிறவி ஏது என்று சொல்லி அப்படி நம்ம நடந்து சென்றோம் என்றால், அந்த இரு வினைகளிலும் பற்றை விட்டோம் என்றால், தெரிந்த புண்ணிய பாவங்களிலும் சற்றும் தெரியாத புண்ணிய பாவங்களிலும் பற்றற்று நாம் விளங்கினால், அந்த இருவினை ஒப்பு நிகழ்ந்தால் அப்ப என்ன நடக்கும்? அறிவு மேலாய் விரிஞ்சிட, அதான் விரிஞ்சிட அறிவு மேலாய்னு சொன்னாங்க, அதை மாத்திக்கிடணும், அறிவு மேலாய் விரிஞ்சிட, அறிவு விரிந்திட, அறிவு விரிந்திட, ஆன்மாவின் அறிவு விரிந்திட. இருவினை ஒப்பு வந்து நிகழ்ந்துட்டு அப்புறம் ஆணவ மலத்துக்கு நம்ம மேல ஆதிக்கம் காட்டுறதுக்கு வழியே கிடையாது. ஒருத்தன் தான் இருக்கான், நீங்க ஒரு காரியத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு தட வரணும்னு என்னெல்லாமோ பண்ணி பார்க்கான், ஆனா நீங்க செம்மையா உங்க காரியத்தையே செய்தீங்க, அப்ப எவ்வளவு நேரம் தான் உங்களை தடை பண்ணி பார்ப்பான்? சரி, இவன் வந்து நம்ம என்ன பண்ணாலும் நாம இவனை சிரிப்பு காட்டி பார்த்தாச்சு, அப்பவும் காரியத்தை நிறுத்த மாட்டுக்கான். இவனை வந்து மகிழ வச்சு பார்த்தாலும் நிறுத்த மாட்டுக்கான், கவலைப்பட வச்சு பார்த்தாலும் நிறுத்த மாட்டுக்கான், கோபத்தை உசுண்டு பார்த்தாலும் அப்பவும் அவன் கோபப்பட மாட்டுக்கான், அவன் காரியத்திலே தான் அவன் இருக்கான். அப்படின்னா எவ்வளவு நேரம் நம்மளை வந்து இடையூறு பண்ண முடியும்? அவன் ஓஞ்சு போயிருவான், இடையூறு பண்ணணும்னு நினைச்சா ஓஞ்சு போயிருவான். அந்த மாதிரி நம்ம ஆதிக்கம் பண்ணுகின்ற ஆணவ மலம் ஓஞ்சிட்டு இந்த இருவினை ஒப்பு வரும்போதுதான், இந்த இன்பத்துல பற்றும் துன்பத்துல வெறுப்பும் இப்படி கொள்ளும் போதுதான் ஆணவ மலம் மேலும் மேலும் நம்மிடம் வலிமை பெறும். அப்படி இல்லாமல் அந்த ரெண்டுலையும் பற்று விட்ட உடனே, இருவினை ஒப்பு வந்த உடனே இந்த ஆணவத்தின் சக்தி ஓய்ந்து விட்டது. அப்ப ஆன்மாவின் அறிவுக்கு இருந்த தடை பெரும்பாலும் நீங்கி விட்டது, ஆன்ம அறிவு விரிகின்றது, வியாபகத்தன்மையை பெறுகிறது. அந்த விரிகின்ற அறிவுக்கு மேலாக சிவஞானம் விளங்குகின்றது, விளங்கினால் அதுதான் சத்தினி பாதம். ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஒரே இருள் தான், கரண்ட் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, எங்கும் ஒரே இருள், ஆகாயம்னு ஒன்னே இல்லையா, ஒரே இருட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம தோணும். நமக்கு நிலம் நீர் மட்டுமா தெரியல, இங்க சுத்தி இருக்கிற ஆகாயமும் நமக்கு தெரியும், வெட்ட வெளியும் கூட தெரியல, அப்படி எங்கும் இருளா தான் தெரியும். ஆனா இந்த அப்புறம் விடிய காலம் வந்து விட்டால் இந்த ஆகாயம் எப்படி எவ்வளவு பெரிய ஆகாயம் பறந்து விரிந்திருக்கிறது தெரிகின்றது. எப்படி தெரிகின்றது? இந்த ஆகாயத்தில் மேலோங்கி, இந்த ஆகாயத்தில் ஒளியானது மேலோங்கி விளங்கினால் இந்த ஆகாயம் வந்து நமக்கு தெரிகின்றது, ஆகாயம் இருக்கிறத உணர முடியும். அதே மாதிரி ஆன்ம அறிவு எப்ப விரிந்து விளங்கும்னா, அந்த ஆன்ம அறிவின் மேலாக, அந்த ஆன்ம அறிவாகிய ஆகாயத்தின் மேலாக சிவஞானமாகிய ஒளி விளங்கினால்தான் இந்த ஆன்ம அறிவானது அங்கு புலப்படும். ஆகவே ஆன்ம அறிவின் மேல் சிவஞானம் விளங்கினால், மேலாக விளங்கினால் அதுவே சத்தி நிபாதம் ஆகும். நிபாதம் நிபாதம்னா வீழ்ச்சி, சத்தி என்பது சிவஞானம். எனவே ஆன்ம அறிவில் சிவஞானம் வீழ்தல் அதுவே சத்தி நிபாதம் என்று மிக அருமையாக இதை விளக்கம் கொடுக்கின்றார்கள். இந்த சத்தி நிபாதம் அந்த உயிரினுடைய உயிரும் அருளும் எப்படி இருக்கும் என்று சொன்னார்கள். எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த உயிரானது சத்தி நிபாதம் பெற்றால் இது மேலானதாக விளங்கும். அந்த அந்த உயிர் மேலானதாக விளங்கும். அதாவது மற்றவர்களோடு பார்க்கும்போது நம்முடைய அருளாளர்களை பாருங்க, அவர்களெல்லாம் மேலானவர்கள் என்று நாம் அறிகின்றோம். நாயன்மார்கள் மாறுங்க, சாதாரண உலகத்தவரை பாருங்க, சாதாரண உலகத்தவர் நாயன்மார்கள் மாறி அனுபவம் வரும்போது எப்படி செயல்படுவான், அவன் நம்மளை மாதிரி உலகத்தவர்கள் செயல்படும் விதமே வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரம் கட்டா ஒரு நேரத்தில் வந்து ஒருவர் வந்து சிவனடியாரே மாகேஸ்வர பூஜைக்கு வந்தாலும் நாம வறுமையில வாடுறோம், அப்படிப்பட்ட நிலைமை வந்தா நாம எந்த மாதிரி செயல்படுவோம்? எல்லாம் முன்னாலும் மாகேஸ்வர பூஜைனா செஞ்சிருக்கோம்யா, ஒன்னும் செய்யாதவங்கலாம் இல்ல, எவ்வளவோ செஞ்சிருக்கோம், இப்போ இதுதான் நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லி என்ன தியாதவனை கொடுத்து போயிட்டு வந்தோம். ஆனா அங்கு நாயன்மார்கள் செயல்பட்ட விதம் எப்படி இருந்தது, இளையாங்குடி மாநகரம் எப்படி செயல்பட்டாங்க, இப்படி ஒவ்வொரு நாயன்மாருடைய நிலையையும் நாம வச்சு பார்க்கும்போது உலகத்தை விட அவர்கள் மிக மேலானவர்களாக விளங்குகின்றார்கள். செயற்கரியை செய்கை செய்கின்ற சீரர்களாக விளங்குகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் அறிவுக்கு மேலாக சிவஞானம் மேலோங்கி விளங்குகிறது. இந்த சிவஞானத்தின் துணை கொண்டு அவர்கள் எதையும் காண்கின்றார்கள். ஆகவே சிவஞான சார்பு இல்லாத நம்முடைய நடைமுறை ஒரு மாதிரி இருக்கின்றது, சிவஞான சார்பு விளங்குகின்ற அவர்கள் நடைமுறை, அதனால நமக்கு வித்தியாசமா தெரியும். அந்த சத்தினி பாதம் என்பது அதான், அந்த சிவஞான சார்பு தான் சத்தினி பாதம். ஆகவே அந்த ஆன்மா மேலாக விளங்கும், அந்த ஆன்மாவுக்கு மேலாக அருள் விளங்கும், அந்த ஆன்மா அந்த அருளையே நாடி உருகி நிற்கும். அருள் அருள் புரிந்திருக்க இறங்குங்களோ என்று அழுமதுவே அன்றி மற்ற என் செய்கிறேன் பொன்னம்பலத்தரசே என்று திருவாசகத்திலே சொல்வார். அந்த அருளையே நாடி நாடி ஏசரும். ஏசருதெல்லாம் என்ன? ஒன்றையே நாடி நாடி அதற்காக உருகுதல். திரு ஏசரவு என்றே திருவாசகத்திலே ஒரு பகுதி வைத்துள்ளார். மகாவித்மா தண்டமணி தேசிய ஏசரவுனா என்ன என்பதை விளக்கமாக சொல்வார்கள். சிறு ஏசரவு, அதுதான் சேர்த்து வரும்போது சிறு ஏசரவுன்னு வரும். ஏசறுதல் என்றால் நினைந்து நினைந்து உருகுதல், அருளையே நாடி நிற்கிறது. அது அந்த சொற்கள் சொற்கள் இங்க போட்டிருக்காங்க. மாசரும் உயிரானது மேலாக மண்ணும் மேலாக நிலைபெறும். எப்படிப்பட்ட உயிர், எதனால மேலாக நிலைபெறுது? சரியை கிரியை இந்த நெறிகள் எல்லாம் அந்த உயிர் பழகி வந்ததுனால அந்த உயிர் மேலானதாக விளங்குகின்றது. எப்படிப்பட்ட சரியை கிரியை? பாசத்தை வேரறுக்கக்கூடிய சரியை கிரியை. விபூதி பூசி ருத்ராட்சம் போட்டு சிவாலயத்து ஒருத்தர் போறாருன்னா அது ஒரு சாதாரண செயல் அல்ல. உலகத்துல எங்கெல்லாமோ போறாங்க வாராங்க, அது மாதிரி செயல் அல்ல. அது நம்மை பிணித்திருக்கின்ற பாசத்தை வேருடன் அறுக்கக்கூடிய செயலை சிவனடியார்கள் செய்கின்றார்கள் என்பதை நாம் அங்கே சிவாலயத்துக்கு போறான்னா பாசத்தை வேற இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாயா, அதனால போறான் சிவாலயத்துக்கு. அதான் அந்த சரியை, அந்த சிவாலயத்துக்கு போறது சரியை, ஆன்மார்த்த சிவ பூஜை பண்றது சிரியை, எல்லாம் பாசத்தை வேற இருக்கக்கூடியவை. பாச வேற அருமாறு ஆக்கும் பகர் சரியாதி, பகர் சரியாதி பகரப்படும் சரியாதிகள். பகரப்படுதல் சொல்லப்படுதல், எதுல சொல்லப்படுது? சிவாகமத்தில் சொல்லப்படுது, திருமுறைகள் சொல்லப்படுது. பாசத்தை வேற இருக்கக்கூடியவை என்று சொல்லப்படுகின்ற சரியை ஆதிகளிலே, சரியை முதலிய தவங்களிலே, அந்த நான்கிலும் உயிர் பழகினதுனாலே, சரியை கிரிய யோக ஞானம் நாளிலையும் உயிர் பழகினதுனால என்ன ஆயுது? உயிர் மாசு அறிகிறது, ஆணவ குற்றத்தை நீங்குகிறது. அதனால் அந்த பசு மேலாக மண்ணும், அந்த உயிரானது மேலானதாக விளங்குகின்றது. அவ்வாறதாக தேசரும் அணுவும் ஈசன் அருளும். இந்த உயிர் இருக்கின்றதே சிவஞான சார்பு பெற்ற உயிர், பக்குவ உயிர். இது எப்படி மற்ற உயிர்களை விட இந்த உயிர் மேலானதாக விளங்குதோ, அத மாதிரி அந்த உயிரினும் மேலாக அந்த ஈசனுடைய அருள் விளங்கும். அங்க நாயன்மார்கள் நம்மினும் மேலாக விளங்குகின்றார்கள். ஏனென்றால் அந்த நாயன்மார்களுக்கு மேலாக அருள் விளங்குகிறது, அந்த அருளுக்கு அந்த நாயன்மார்கள் அடிமையாக இருக்கின்றார்கள். எனவே அருளை உணராத நம்மினும் அவர்கள் மேலானவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நாம் சொல்கின்றோம். அந்த செய்தியை தான் சொல்றாங்க. சத்தினிபாதமற்ற உயிர் எப்படி இருக்கும் சொல்றாங்க. போன பாட்டில் சத்தினிபாதம் என்னன்னு சொன்னாங்க இல்லையா, அதை அடைந்த உயிர் எப்படி இருக்கும்? மற்ற உயிர்களை விட மேம்பட்டு விளங்கும். ஏனென்றால் அந்த உயிருக்கு மேலாக ஈசன் அருள் விளங்கும். மற்ற உயிர்களை விட எப்படி இந்த எப்படி இந்த உயிர் சத்தினிபாதமற்ற உயிர் மேலானதோ, அத மாதிரி சத்தினிபாதமற்ற உயிருக்கும் உயிரை விட திருவருள் மேலானது. ஏசுரும் அணுவும் ஈசன் அருளும் அவ்வாறதாக, ஏசரும் உயிரதாக அந்த அருளையே நினைந்து நினைந்து உருகிக் கொண்டிருக்கிறதே அந்த உயிரோடு இணைந்து அந்த திருவருளானது விளங்கும் என்று சொல்லி சத்தினிவாதத்தினுடைய ஒரு உள் விளக்கம். இதெல்லாம் நம்ம மற்ற நூல்கள் எல்லாம் பார்க்க முடியாது, இவ்வளவு வெளிப்படையாக அவ்வளவு அருமையாக சொல்கின்றார்கள். ஆக அந்த அப்படி அருளையே நினைந்திருக்கின்ற அந்த உயிர் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அந்த உயிருடைய நிலை எப்படி இருக்கும், அதைத்தான் அடுத்த பாட்டை சொல்றாங்க. அகத்திருள் அகற்றி நாலாம் சத்தினிவாதம் உற்று பகைத்திடும் உடலை நோக்கி பயந்திடும் சகத்தை பார்த்து திகைத்திடும் பிறவி நோக்கி சேர்ந்திடும் சுற்றம் கண்டு பகைத்திடும் இவரே என்ன பதைத்து மெய் நடுங்கான் இருக்கும். இந்த செய்திகள்லாம் சரிதான், போன பாட்டில் சொன்ன செய்திகள்லாம் சரிதான். சத்தினிவாதமற்ற உயிருக்கு மேலாக திருவருள் விளங்கும், அந்த திருவருளையே இந்த உயிர் நாடி உருகி விளங்கும் தான் சொன்னாங்க. அதெல்லாம் நாம பார்த்து தெரிஞ்சுக்கூடியதா இல்லையே? அந்த உயிர் அருளோடு எப்படி சேர்ந்திருக்கிறது, அந்த உயிருக்கு மேலாக அருள் எப்படி விளங்குகிறது என்பதெல்லாம் நாம பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய முடியாது. அப்ப அவர் அந்த அருளாளர்களை நாம எப்படி தெரிந்து கொள்றோம் என்றா, அந்த அருளாளருடைய செயல்பாடு உலகத்தை பார்க்கும் போது எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். உலகத்தின் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த மனப்பான்மையை வச்சுதான் இவன் அருளை சார்ந்துட்டான் அப்படின்னு நாம உணர்கின்றோம். அந்த அருளாளர்கள் உடலை என்ன செய்ய நினைப்பார்களா? பகைன்னு நினைப்பார்கள். நாம அப்படி நினைக்கிறோமா? உடலுக்கு எது இதமோ அதுதான் எனக்கு இதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சிவநதி வந்து என்னைக்கு உருப்பிட்டு என்னைக்கு கதை அவர்கள் அருளாளர்கள் நினைக்கின்றார்கள், உடல் நமக்கு பகையானது. நாம சிவசிந்தனைன்னு ஒண்ணு நினைக்கும் போது இந்த உடலானது ஐம்புல பற்றில ஏதாவது ஒரு பற்ற நோக்கி நம்ம இருக்கு, செவி மூலமாக